கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஒரு முறை கூட கர்த்தரும் மறுமரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம் வாசிக்க கேட்ட சுவிசேஷ வேத பகுதி நம் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பகுதி. இந்த பகுதியை வாசிக்க கேட்காதவர்கள் இருக்க முடியாது. இந்த பகுதியில் செய்தியை கேட்காதவர்களும் இருக்க முடியாது. இந்த நாளில் ஒரு 7 குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். அந்த 7வது குறிப்பு தான் நம்முடைய செய்தியின் தலைப்பு, என் வேளை இன்னும் வரவில்லை. இந்த பகுதியை தியானிக்கும் போது நிறைய காரியங்கள் நமக்கு பிரயோஜனமாக இருக்கின்றது. நான் 7 என்று சொல்லும்போது இந்த 7ஓடு நெருக்கப்படவில்லை. இன்னும் நீங்கள் இதை ஆழமாக சிந்திக்கலாம், அநேக காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். 1வது யோவான் 2 அதிகாரத்தில் 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். நமது ஆண்டவரை அழைக்கின்ற ஒரு அனுபவம். வழக்கமாக நம்ம சொல்லுவோம் என்னன்னா, ஆண்டவருக்கு தெரியாதா, நம்ம அவரை கூப்பிட்டாதான் வருவாங்களா, அப்ப கூப்பிடாமலே இருப்பாங்களே, வருவாங்களே, அதையெல்லாம் சரியாக இருக்கலாம். ஆனால் தேவனை அழைக்கின்ற ஒரு அனுபவம் மிக முக்கியமான அனுபவம். ஏனென்றால் ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லும்போது, வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார். எனவே கர்த்தரை அழைக்கின்ற ஒரு அனுபவம் மிக முக்கியமான ஒன்று. அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்வில் உள்ள சகல நிலைமைகளிலும் தேவனை, ஆண்டவரை நீங்கள் அழைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். இது ஒரு முக்கியமான அனுபவம். லூக்கா 10வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம், 38வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து பெத்தானியா வழியாக நடந்து போகிறார். அவருடைய சிநேகிதருடைய இல்லம் அங்கு இருக்கின்றது, அவருடைய நண்பருடைய இல்லம், விலாசருடைய இல்லம் அங்கு இருக்கின்றது. ஆனாலும் ஆண்டவர் அது வழியாக நடந்து போகிறார். மார்த்தாள் சென்று ஆண்டவரை வருந்தி தன்னுடைய வீட்டிற்குள் அழைத்து கொண்டு வந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். இது ஒரு முக்கியமான அனுபவம். இந்த அனுபவத்தின் விளைவை நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் அதில் தான் மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுகின்றாள். எம்மா ஒரு சீஷருடைய அனுபவம் நமக்கு தெரியும். 8 மைல் தூரம் நடந்து செல்லுகின்றார்கள். அந்த 8வது மைல் தூரம் முடியும் போது ஆண்டவர் இன்னொரு கிராமத்துக்கு போகிறவரை போல அவர்களை விட்டு அவர் கடந்து செல்ல முற்படும் போது வேதவசனம் சொல்லுகிறது, லூக்கா 24:29, அவர்கள் அவரை நோக்கி, எங்களுடனே தங்குகிறோம், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். 8 மைல் தூரம் இயேசுவோட தான் இருந்தாங்க, ஆனா தங்க வீட்டுக்குள்ள ஐயரே நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு இயேசு என்று அறியாமலேயே அவர்கள் அழைத்து கொண்டு இயேசுவை உள்ளே கொண்டு வந்தபடியால் கண்கள் திறக்கப்பட்டது, இயேசுவை கண்டார்கள். மறுபடியும் 8 மைல் தூரம் இம்மீடியட்டாக அவர்கள் ஓடி சென்று சாட்சி பகிர்ந்தார்கள். எனவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நம் ஆண்டவரை அழைக்கின்ற, அவரை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு அனுபவம் மிக முக்கியம். அதை இந்த கானாவு திருமண வீட்டிலே நாம் பார்க்கிறோம். அவரை அழைத்து இருந்தார்கள். 2வது கவனிச்சிடுங்க, ஒரு காரியத்தை நாம் கவனிக்கிறோம். 3வது வசனத்துல அவர்களுக்கு திராட்சரசம் குறைவுபட்ட போது வேதவசனம் சொல்லுகிறது, இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். நம்முடைய குறைவில் ஆண்டவரிடத்திலே வேண்டுதல் செய்கின்ற ஒரு அனுபவம். இது ஒரு முக்கியமான அனுபவம். இந்த குறைவில் ஆண்டவரிடத்திலே குறை சொல்லுகின்ற ஒரு அனுபவம் நமக்கு உண்டு. நம்ம பிள்ளைக்கு ஒருவேளை உடம்பு சரியில்லைன்னு வச்சுடுங்களேன், சிலர் ஜபிப்போம், நம்முடைய ஆவியில உணர்ந்து ரொம்ப வைராக்கியமாக ஜபிப்போம். என்னது, பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்னு உங்களுக்கு தெரியாதா, யார்கிட்ட ஜபிக்கிறது, ஆண்டவரிடத்தில் ஜபிக்கிறது எப்படி? பிள்ளையே நாளைக்கு பரீட்சை உண்டுன்னு உங்களுக்கு தெரியாதா? இந்த வருஷத்தில் 4வது தடவை பிள்ளை சுகமானான்னு உங்களுக்கு தெரியாதா? சுகவீனமாக இருக்கிறான் என்று உங்களுக்கு தெரியாதா? இட் இஸ் வெரி சிம்பிளுங்க. நம்முடைய ஆண்டவர் இஸ் அ பர்சனல் சேவியர். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய உற்ற நண்பர். நமக்கு அவர் போதுமானவர். இந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? போய் அம்மா அவங்களுக்கு திராட்சை ரசம் இல்ல, அதுதாங்க நம்ம சொல்லணும். ஆண்டவரை குறை சொல்லக்கூடாது. யோபுவின் மனைவியை போல் நாம் இருக்கக்கூடாது. நம்முடைய ஜபத்தில் நம் தேவைகள் என்னவோ அதைத்தான் நாம் சொல்ல வேண்டும். 10 குஷ்டரோகிகளுடைய அனுபவத்திலே நாம் பார்க்கும்போது, லூக்கா 17:13-14 வசனங்களிலே வாசிக்கும் போது, ஆண்டவர் அந்த வழியாக செல்லுகின்றார். அவருக்கு தெரியாதா இவர்கள் குஷ்டரோகிகள் என்று? அவருக்கு தெரியாத இவர்கள் சுகமாக வேண்டும் என்று என்ன செய்கிறார்கள்? இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும். நாங்க இத்தனை வருஷமா நாங்க நாரிட்டு இருக்கிறோம், எங்களை சமுதாயத்தில் சேர்க்கல, எதுவுமே இல்ல. சிம்பிள், வெரி சிம்பிள். என்ன சொன்னாங்கன்னா, இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும். ஒரே ஒரு வார்த்தையில தங்கள் தேவைகளை சொன்னார்கள். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவங்களை பார்த்து, நீங்க போய் ஆசாரி இழுக்கவங்களை காண்பீங்க, அவங்க போகிற வழியில சுத்தமானார்கள். பர்திமேயு குருடன், இது ஆண்டவருடைய கடைசி யாத்திரை எருசலேமுக்கு செல்லும் முன்னதாக, அவன் உரத்த சத்தமிட்டு கூப்பிடுகிறான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். இதுதான் அவனுடைய கூக்குரல். சீஷர்கள் தடை பண்ணினாங்க, அவன் உடல்ல உரத்த சத்தமாய் கூப்பிட்டான். அப்ப இயேசு சொன்னார், அவனை கூட்டு வாங்க யான்னு. வந்தோன்னு அவங்க ஆண்டவர் என்ன கேட்டார் தெரியுமா? அவன்கிட்ட எப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டார். உன்ன அவன் சொன்னது என்ன தெரியுமா? ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும், பீரியட். ஆண்டவரே இது உங்களுடைய 3.5 வருஷ காலத்துல கடைசி ஆச்சு. இதுவரை நீங்க எங்க போனீங்க? அங்க குருடேன் சுகானான்னு கேள்விப்பட்டேன், இங்க குஷ்டரோகி சுகானான்னு கேள்விப்பட்டேன். நோ மேட்டர், அதெல்லாம் அவனுக்கு பொருட்டல்ல. அவன் கேட்ட காரியம், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். உடனே அவன் பார்வையடைந்தான், இயேசுவுக்கு பின் சென்றான் என்று பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் இந்த யோவான் 15 ஒரு அருமையான ஒரு காரியத்தை சொல்லுவார். சீஷரிடத்துல 12 பேருடையும் சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? எப்ப இனி நான் உங்களை ஊழியக்காரன்னு சொல்லவில்லை. என்ன ஊழியக்காரன் எஜமான் செய்கிறது என்னதென்று அவனுக்கு தெரியாது. இனிமேல் நான் உங்களை சிநேகிதர் என்று சொல்லுகின்றேன். அந்த உறவை வித்தியாசப்படுத்துகிறார். நீங்கள் நண்பர்கள். அப்படியானால நான் செய்ய போகிறதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதனாலதான் யாக்கோபுல ஆபிரகாமை குறித்து யாக்கோபு சொல்லும் போது, ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதன், நண்பன் என்று சொல்லுவார். ஏன் தெரியுமா? சோதோம் குமாரை அழிப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் சொல்லுவார், இதோ ஆபிரகாமுக்கு நான் இதை மறைப்பேனோ. ஆண்டவர் சொல்லுகின்றார், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நண்பர் இந்த ரட்சகரிடத்திலே நாம் சொல்ல வேண்டியது குறைபாடு அல்ல. உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லுங்க. ஆண்டவரே என்னுடைய பிள்ளையின் வியாதியை ஆண்டவர் நிச்சயமாக சுகத்தை தருவார். நம்முடைய தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆண்டவரே என் மக்களுக்கு கல்வி ஞானம் குறைவு. ஆண்டவரே என் குடும்பத்தில் இந்த விதமான பிரச்சனை, அதை மட்டும் சொல்லிவிட்டு முறுமுறுக்காதபடிக்கு காத்துக்கொள்ளுவோம். அம்மா வந்து சொன்னாங்க என்னன்னா, இது பாரு அவங்களுக்கு திராட்சை ரசம் குறைவு பட்டிருக்கிறது. நம்முடைய குறைவுல தேவனிடத்துல நம்ம ஜெபிக்க கற்றுக்கொள்ளுவோம். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றும் கற்றுக்கொள்ளுவோம். இப்ப பாருங்க, ஒரு விகற்பமான காரியம் இந்த பகுதியே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய காரியங்கள் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆனா நான் புரிந்தவற்றை தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி எடுத்துக்கிடுங்க நீங்க. ஏன்னா இந்த மேரேஜ் ஆஃப் கானாவை பத்தி நிறைய பேர் செய்தி கொடுத்திருப்பாங்க. அதனால நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறது ஒரு ஆரம்ப செய்தியாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் என்ன கேட்டா தெரியுமா? அந்த அம்மாவை பார்த்து கேட்கிறாரு, ஒரு அனுபவம். 3வது ஆண்டவர் கேட்கிறார், ஏமா உனக்கும் எனக்கும் என்ன, உனக்கும் எனக்கும் என்ன? நாலு குறிப்பை மட்டும் சொல்றேன். இதுக்கா ஒத்தாச்ச ஒன்னு ஆண்டவர் என்ன கேட்கிறாருன்னா, ஏமா உனக்கு தேவை என்னமா? இதுல தேவைப்படுகிறவங்க எங்க? தேவைப்படுகிறவர்கள் எங்க? குடும்பத்தான் எங்கப்பா? ஏன் உனக்கு எனக்கு என்னமா? இதுல நம்ம விருந்தாளிகள், நம்ம அழைக்கப்பட்டவர்கள், பாதிக்கப்படுகிறவர்கள் எங்க? இது ஒன்று. இரண்டாவதா ஆண்டவர் மரியாதத்துல மிக தெளிவாக சொல்லுகின்ற காரியம் என்னவென்னா, அம்மா எத்தனை தடவை நான் உங்கள்ட்ட சொல்றது, எத்தனை தடவை? தேவனுடைய ராஜ்யம் வேறு, குடும்பத்தின் உறவு வேறு. அம்மா இப்ப நீங்க வந்து நான் தேவனுடைய காரியத்துக்காக என்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்து விட்டேன், இதுல வந்து நீங்க குறுக்கீடு பண்ணக்கூடாது. நீங்க சொல்லி நான் செய்கிறதல்ல, பிதா சொல்லி நான் கீழ்ப்படுகிற காரியம். அப்போ கேக்குறாங்க, அம்மா உங்களுக்கு எனக்கு என்ன இதுல? இது வந்து தேவனுடைய காரியம், அவர் பார்த்துக் கொள்ளுவார். மூன்றாவதாக இந்த தேவனாக்கி ஆண்டவராக்கி இயேசு கிறிஸ்து ஒன்று சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 2:48-49 வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் எருசலேமுக்கு தன் பெற்றோரோடு சென்ற நாட்களிலே 12வது வயதில் அவர் ஆலயத்திலே வந்து பரிசேயர் வேத பாரகரோடு அவர் பேச்சில் காணப்படுகிறார். அப்ப அம்மா வராங்க, வந்து கேட்டாங்க, மகனே 3 நாளா தேடணுண்ட, ஏன் எங்களுக்கு இப்படி பண்ணேன்னு கேட்டாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னார், 12வது வயதுல சொன்னார். என்ன சொன்னார்? அம்மா நான் வந்து பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டியவன் இல்லையா, அது உங்களுக்கு தெரிய வேண்டாமா? தெரிய வேண்டாமா? நீங்க தான் உங்களுக்கு சொல்லப்பட்டவைகளை மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, இது உங்களுக்கு தெரியுமே, நான் பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் இருக்க வேண்டியவன் அம்மா. அப்படி என்று ஆண்டவர் ஏற்கனவே பிதாவு கடுத்தவைகளில் தான் இருக்க வேண்டும் என்கிற அந்த ஏல்கையை தாயார் இடத்திலே வெளிப்படுத்துகின்றார். ஆனால் அடுத்த வசனத்தில் என்ன பார்க்கிறோம் தெரியுமா? லூக்கா 2வது அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் போது அதுக்கு அடுத்த வசனத்திலே 51வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது, 12வது வயதிலிருந்து 30வது வயது வரையிலும் பெற்றாருக்கு கீழ்ப்படிந்து காணப்பட்டார். இப்போ ஏசுவாமி அம்மாட்ட சொல்றாங்க, அம்மா தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவைகள நான் காணப்பட வேண்டியவன். அப்படி இருக்கும்போது நீங்க தயவு செய்து தேவனுடைய காரியத்தின் காரியங்களில் ஈடுபடுவதில் குறுக்கீடு கூட, உங்களுக்கு சொல்லப்பட்டவைகளை நீங்கள் நினைத்து அதை தியானித்துக் கொண்டிருக்க வேண்டிய காலம் இது. இதில் நீங்கள் குறுக்கிடக்கூடாது. தேவனுடைய ராஜ்யத்திலே நான் செயல்படும் போது குடும்ப உறவுகள் அதை பாதித்து விடக்கூடாது. எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு குடும்பத்தினாலேயோ நண்பர்களினாலேயோ வேறு விதமான இன்ஃபுளுன்ஸ்னாலேயோ அது பாதிக்க கூடாதுமா? இது தேவனுடைய காரியம், உனக்கும் எனக்கும் என்ன? இது உன்னுடைய காரியம் அல்ல, இது என்னுடைய காரியம் அல்ல, இது தேவனுடைய காரியம். இதோ ஊழியத்துக்கு அழைத்த தேவன் இதோ என்னை இந்த ஊழியத்திலே கொண்டு வந்திருக்கும் போது இந்த குறைவில் என்ன செய்ய வேண்டும் என்பது அது அவருடைய சித்தம். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த, ஆனால் தேவனுடைய காரியம் என்று வரும்போது அதை வரையறுத்து வைத்தார், அதை மிக்ஸ் பண்ண விடவே இல்லை. அதை நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த அனுபவம் நமக்கு வேண்டும். தேவனுடைய காரியத்தில் நாம் செயல்படும் போது, இது உங்களுக்கு தேவன் தந்த அழைப்பு, எனக்கு தேவன் தந்த அழைப்பு. இந்த அழைப்பு குடும்ப உறவுகளினாலே சீர்பட்டு போகக்கூடாது, சீர்கெட்டு போகக்கூடாது. ஞாபகத்துலேத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு உங்களுக்கு தான் தெரியும். அது ஜபமானாலும் சரி, ஜப ஜீவியமானாலும் சரி, பிறருக்கு உதவி செய்கின்ற அனுபவமானாலும் சரி, இத ஊழியம் செய்கின்ற அனுபவமானாலும் சரி, குடும்ப உறவுகள் இதை சீர்குலைத்து விடக்கூடாது. 4வதாக ஒரு அனுபவம், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஒன். யோவான் 2:5 வாசிக்கிறோம். தாயார் இதை கேட்டோம், அவங்க செய்தது என்ன தெரியுமா? நேர போனாங்க, போய் வேலைக்காரங்களை பார்த்து சொன்னாங்க, எப்பா அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. இயேசுவை காண்பிப்பது ஒரு அனுபவமாக இருக்க வேண்டும். உங்களிடத்தில் என்னிடத்தில் அநேகர் வரலாம், வரும்போது போதகரை காண்பிக்கின்ற ஒரு அனுபவம் உண்டு. எங்க பாஸ்டர்கிட்ட போகலாம், ஜபிக்கலாம், இந்த ஊழியரிடத்துல போகலாம், ஜபிக்கலாம். நோ, இயேசுவை காண்பித்து கொடுக்க வேண்டாம். இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இயேசுவை காண்பித்து கொடுக்கிறாங்க. யோசித்து பாருங்களேன், யோவான் ஸ்நானன் இதை செய்தார். யோவான் ஸ்நானன் யோவான் 1:29 பார்க்கும் போது, நம்முடைய சீடர்களை அவர் வைத்திருக்கும் போது இயேசு அவிதமாக போன போது சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டு குட்டி. கிறிஸ்தவர்களாகிய தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகின்ற ஒரு காரியம் என்னவென்றால், கிறிஸ்துவை காண்பிக்கிறவர்களாக நான் மாற வேண்டும். கிறிஸ்துவை காண்பிக்கிற ஊழியங்களாக நம்முடைய ஊழியங்கள் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவை காண்பிக்கிற ஒரு மாதிரியாக நம்முடைய வாழ்வு காணப்பட வேண்டும். ஆண்டவரை காட்டி கொடுப்போம். ஒரு தேவையா இயேசுவிடத்தில் சொல்லுவோம், ஒரு தேவையா இயேசுவிடத்தில் சொல்லுவோம், ஒரு தேவையா இயேசுவிடத்தில் சொல்லுவோம். அதுதான் முக்கியமே ஒழிய, வேறு நபர்களை காட்டி கொடுப்பதனால் தான் இன்றைக்கு கிறிஸ்தவம் இவ்வளவு சீர்கெட்டு போனது. காரணம் என்ன? இந்த ஊழியனுடைய ஜபம், இந்த ஊழியனுடைய பிரார்த்தனை. இந்த இடத்துக்கு சொல்லுவோம், இந்த இடத்துக்கு கூப்பிடுவோம், இந்த போன் நம்பர்கள் கூப்பிடுவோம். கிறிஸ்துவை காண்பிக்கின்ற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். அடுத்து 5வது கவனிங்க, இட்ஸ் ஆல்சோ பியூட்டிஃபுல். ஏசாமி வர்றாங்க, இவங்க இயேசுவை காட்டி கொடுத்தோன்னே அவங்க சொல்றாங்க, அங்க இருக்கும்போது பார்க்கும்போது 6 கற்சாடிகள் தான் இருந்துச்சு. அவங்களுக்கு இருந்தது தண்ணி தான் இருந்துச்சு, வேற எதுவுமே இல்லை. இது எனக்கும் ரொம்ப சேலஞ்சா இருந்துச்சு. நான் ஆண்டவருடைய நாமத்தில் நான் திருச்சபைக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்ற ஒன்று, இயேசு இருப்பதையே பயன்படுத்துகிறவர். இல்லாததை குறித்து கவலைப்படுவது அனாவசியமான ஒரு காரியம். இன்னைக்கு ஊழிய இதிலும் கூட பாத்தீங்கன்னு சொன்னா, கிறிஸ்துவின் சித்தம் நிறைவேறாது போகிறதுக்கு காரணம் என்னன்னா, என் கனவு நிறைவேறணும்னு நினைச்சிட்டு இருக்கிறதுனால. எனக்குன்னு ஒரு பிளான் இருக்கு, ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குதுங்க, எனக்குன்னு இருக்குது. ஆனா இயேசுவின் பிளான் என்ன தெரியுங்களா? கற்சாடி இருக்குதா, அதை பயன்படுத்துவோம். தேவை சந்திக்கப்படும். தண்ணியும் கற்சாடியும் மட்டுமா? அது போதும், தேவை சந்திக்கப்படும். பாருங்களேன், யாத்திராகம 4 முதல் 2 வசனங்களையும் வாசிக்கும் போது, மோசே என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரனை ஆண்டவர் தெரிந்து கொண்ட போது மோசே சொல்றார் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே என் ஜனங்கள் என்னை நம்ப மாட்டார்கள், நான் போகல ஆண்டவரே அப்படின்னார். ஆண்டவர் என்ன கேட்டா தெரியுமா? மோசேட்ட வேற எதுவுமே கேட்கலப்பா, உன் கையில என்ன இருக்கு? கோல் இருக்குது. இருப்பதை பயன்படுத்துகிறவர், அதை கீழே போடு. கீழே போட்டான், அது சர்ப்பமாக மாறிச்சு. சரி, அதை புடி, புடிச்சான், அது கோலாக மாறிச்சது. இருந்ததை தான் பயன்படுத்தினார் ஆண்டவர். தாவீதை கோலியாத்தை வீழ்த்துவதற்கு ஆண்டவர் அழைத்துக் கொண்டு சென்ற போது, 1 Samuel 17:40 பார்க்கிறோம், சவுல் செய்தது என்ன? அவன் போட்டிருந்த எல்லாவற்றையும் தாவீதுக்கு போட்டு விட்டான். தாவீதால் நடக்க முடியவில்லை. தாவீதுக்கு தெரிந்தது என்னவென்றால், கவனம் கல்லும் தான். அதுதான் அவனுக்கு தெரியும். ஆண்டவர் அந்த 5 கற்களை எடுத்து, அந்த கவனை எடுத்து கொண்டு போன அந்த தாவீதை தான் பயன்படுத்தினாரே ஒழிய, ஆண்டவர் தாவீதுக்கு ஒரு பட்டயம் கொடுக்கவில்லை. இருப்பதை பயன்படுத்துகிறார். 1000 5000 பேரை ஆண்டவர் போஷித்த போது சீசனிடத்துல என்ன கேட்டார்? உங்கள்கிட்ட என்ன இருக்குதுப்பா? மத்தையவே 7000 பேரை போஷித்த ஒரு அனுபவம் எழுதப்பட்டிருக்கும். அப்போதும் ஆண்டவர் சீசனிடத்துல என்ன கேட்டார்? உங்களிடத்துல என்ன இருக்குதுமா? 7 வாக்கோதும் அப்பம் இருக்குது, கொஞ்சம் மீன் துண்டு இருக்குது. மத்தையில யோவன்ல பார்க்கும்போது 5 அப்பம் இருக்குது ஐயா, 2 மீன் இருக்கு, ஒரு தம்பிட்ட இருக்குது. கொண்டு வாங்க, கொண்டு வாங்க. நீங்க கடைக்கு போக வேண்டாம், நீங்க எதையும் வாங்க வேண்டாம், உங்கள்ட்ட இருப்பதை கொடுங்கள், அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக மாறும். இது ஒரு அனுபவமாக மாற முடியுமா? அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சை நமக்கு இருக்குமே, ஆனால் இந்த ஆண்டுல கர்த்தர் எதிர்பார்ப்பது உங்களிடம் இருப்பதை நீங்கள் கொடுப்பதை தான் விரும்புகிறார். வேற எதுவும் அல்ல. இதற்காக என்னுடைய ஸ்ட்ராட்டஜியும் வேண்டாம், பிளானிங்கும் வேண்டாம், இல்லாதது குறித்து நான் கவலைப்பட வேண்டாம், நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு அலைய வேண்டாம். இருப்பதை பயன்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன். தேவனையா ரசம், இருப்பதன்னையா கச்சாடியும் தண்ணியும், தண்ணிய நிரப்புங்க என்று சொன்னார். ஆறாவதாக ஒரு முக்கியமான காரியம், தேவன் எஜமானனை பயன்படுத்தவில்லை, மணவாளனை பயன்படுத்தவில்லை, அந்த இடத்துல உள்ள பந்தி விசாரிப்பு காரனை பயன்படுத்தவில்லை, வேலை காரனையே பயன்படுத்தினார். மறுபடியும் நான் சொல்றேன், தேவனுடைய சேனையில யார் தேவை தெரியுமா? வேலைக்காரர்கள். வேலைக்காரர்கள் இந்த ஆண்டுடைய நாமத்துல இங்க இருக்கிற அத்தனை குடும்பங்களையும் தனி நபர்களையும் வாழ்த்தி நான் சொல்லுகின்றேன், தேவனுக்கு தேவை வேலைக்காரர்கள், தேவனுக்கு தேவை எஜமான்கள் அல்ல, தேவனுக்கு தேவை வேறு நபர்கள் அல்ல, அவருக்கு தேவை வேலைக்காரர்கள். என்ன அருமையான ஒரு அனுபவம் பாருங்க, மத்தேயு 9:37 ஆண்டவர் சீஷரை பார்த்து சொல்லுவார். மத்தேயு 9:37 என்ன சொல்றார் தெரியுமா? அறுப்பு மிகுதி, யாரு கொஞ்சம் ஃபண்ட் ரைஸ் பண்றவங்க அல்ல. We need to be very careful. கர்த்தர் இந்த செய்தியோடு நம்ம ஒவ்வொருவரோடும் பேசணும், என்னோடு பேச வேண்டும். அறுப்பு மிகுதி, யாருப்பா வேணும்? வேலையாட்கள் வேண்டும். மத்தி 10:10 ஆண்டவர் சொல்லுவார், சீஷர்ல பார்த்து சொல்லுவார், எப்பா நீங்க போற கிராமத்துல போங்க, உங்களுக்கு என்ன உங்களுக்கு முன்னால வைக்கப்படுதோ அதை சாப்பிடுங்க, எந்த வீடு உங்களை ஏற்றுக்கொள்ளோ அந்த வீட்டுல தங்குங்க, 2 நாளைக்கு மேல தங்காதுங்க. இதெல்லாம் ஆண்டவர் சொல்லுவார். சொல்லிவிட்டு என்ன சொல்லுவார் தெரியுமா? வேலைக்காரன் தன் கூலிக்கு பாத்திரவான். மத்தேயு 20:8-9 ஆண்டவர் சொல்லுவார், என்ன அழகாக்க சொல்லுவார் பாருங்க. காலையில 6 மணிக்கு கொஞ்சம் பேர் வேலைக்கு வந்தாங்க, 9 மணிக்கு வந்தாங்க, 12 வந்தாங்க, 3 வந்தாங்க, சாயங்காலம் 6 மணிக்கும் கொஞ்சம் பேர் வந்தாங்க. 12 மணி நேரம் வேலை செய்தவர்களும் இருக்கிறாங்க, 1 நிமிட நேரம் அலப்டல் 1 மணி நேரம் வேலை செய்தவர்களும் இருக்கிறார்கள். கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? தன்னுடைய விசாரிப்புக்காரனை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாருக்கும் 1 பணம் கொடுத்து என்ன செய்ய அனுப்பு. வேலை செய்வது முக்கியம், வேலைக்காரர்கள் முக்கியம். எவ்வளவு நாட்கள் வேலை செய்தன் என்பதல்ல, நான் வேலைக்காரனாக தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். வேலைக்காரனையே கர்த்தர் பயன்படுத்தினார். என்ன அருமையான ஒரு காரியம் பாருங்கள், இது நம்முடைய அனுபவமாக இருக்க வேண்டும். 7வது, அதுதான் ரொம்ப கருகலானது, நான் எனக்கு பிரயோஜனமாய் காணப்பட்டது மட்டும் சொல்லுகிறேன், என் வேலை இன்னும் வரவில்லை. இயேசுவை அழைக்கின்ற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வேணும். இயேசுவினிடத்துல ஜபிக்கின்ற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக வேணும். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் நம்முடைய குடும்ப உறவுகளுக்கும் இடையில் ஒரு நிச்சயமான ஒரு எல்கை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். குடும்ப உறவுகள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குலைத்து விடுவதற்கு ஒருபோதும் நாம் ஒப்புக்கொள்ள கூடாது. நம்முடைய தேவன் இருந்தவைகளையே பயன்படுத்துகிற தேவன். அதனால ஒன்று இல்லை இது இல்லை என்பதை நாம் பயன்படுத்த நாம் வந்து கலங்கக்கூடாது. இருக்கிறவர்களை பயன்படுத்துகிற தேவன். இன்னும் நான் பார்க்கும்போது வேலை செய்ய விரும்புகிறவர்களை பயன்படுத்துகிற தேவன். இப்போ இடையில ஆண்டவர் சொல்லுகிற ஸ்திரியை பார்த்து சொல்றாங்க, அம்மாவை பார்த்து சொல்றாங்க, அம்மா உனக்கு எனக்கு என்னம்மா, என் வேலை இன்னும் வரவில்லை. இதை நான் ஆண்டுடைய நாமத்தில் சொல்லுகிறேன். இது ஆரம்ப ஒரு 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 தியானமாக எடுத்துக்கொள்ளுங்க. இதை இன்னும் ஆழமாக நீங்கள் போக வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி, என் வேலை இன்னும் வரவில்லை. ஆண்டவர் ஒரு நாளில் யோவான் 8:20 நம்ம பார்க்கிறோம், 8:20 பார்க்கிறோம், ஏசுவாமி எருசலேம் தேவாலயத்தில் வந்தாங்க, உபதேசம் பண்ணாங்க. அப்ப தர்மப்பெட்டிக்கு முன்னால் அவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. உட்கார்ந்துருக்கும் போது என்ன சொல்லு, மற்றவங்களுக்கெல்லாம் இந்த பரிசு சதுசியர்க்கெல்லாம் இவரை இப்ப பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. அப்போதான் ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லும்போது சொல்லுவார், அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவரை பிடிக்கவில்லை, அவருடைய வேலை வரவில்லை என்று அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தன்னுடைய வேலையை இயேசு அறிந்திருந்தார். நான் மறுபடியும் நான் சொல்லுகிறேன், நிறைய நேரங்களில் கிறிஸ்தவர்கள் எதை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ளுவோம் என்றால், சில நேரங்களில் நான் ஜபிக்கும் போது தேவன் என்னுடைய ஜபத்தை கேட்டதுனால அதை நாம் வைத்துக் கொள்ளலாம், வைக்க வேண்டும். ஏன்னா நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் ஜபத்தை கேட்காத ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதுண்ட. சும்மா உங்கள்கிட்ட கேட்கிறேன், தப்பா எடுக்கக்கூடாது. நான் சொல்வதை தியானித்துக் கொள்ளுங்கள். யோபு வந்து அத்தி காலில் எழும்புனதும் அவர் என்ன செய்வார், பிள்ளைகளுக்காக அவர் வந்து பலி செலுத்தி அவர் ஜெபித்தார். இதுதான் அவருடைய ஆரம்பம். இது தூங்கி கிடந்த ஒரு பிசாசு என்ன செய்தது, அது எழுப்பி விட்டுச்சு. அவன் எங்க போனான், தேவனிடத்துல போனான். போய் என்ன கேட்டான், இவன் விருதாவா உமக்கு பயந்திருக்கிறான், இவனுக்கு நீங்க இவ்வளவுலாம் கொடுத்திருக்கிறீங்களா அதனாலதான் பயந்திருக்கிறான் சொல்லிட்டு சொல்ல வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. நான் இப்போது உங்களிடத்துல கேட்கணும், தயவு செய்து நீங்க பதில் சொல்லணும், உங்க மனசுல சொல்லுங்க, என்கிட்ட சொல்ல வேண்டாம். நீங்கள் ஜபிக்கும் போது பிசாசு தேவனோடு சென்று உங்களுக்கு எதிராக ஒரு சவால் விடுவதை விரும்புகிறீர்களா? யோபுவை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது, அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகன். அவனுடைய ஜபம் யாரை எழுப்பிவிட்டது, பிசாச. என் ஜபம் பிசாசை எழுப்பி விடுமா? அருமையான தேவன் பிள்ளைகளை, நம்முடைய ஜபம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஜபிக்க போறோம் இல்லையா, சபையா சேர்ந்து ஜபிக்க போறோம், பிசாசை எழுப்பி விடுமா அந்த ஜபம்? அப்ப எழுப்பி விட்டா என்ன நடக்கும், அடுத்து உடனே என்ன செய்வோம், கிறிஸ்தவங்க என்ன செய்வோம், ஜபிக்காத வரையிலும் எப்படி இருந்தேன், ஜபிக்காத வரையிலும் எப்படி இருந்தேன், நல்லா தான் இருந்தேன். ஜபிக்க தொடங்க யார் வந்திருக்கா, பிசாஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படக்கூடாது. அதுதான் தேவனுடைய வேலை. தேவன் உங்களுக்கு வணக்கம் அதை வெளிப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் நான் இதை சொல்லுகிறேன். இயேசுவின் வேலை என்னவென்றால், அவர் பாவிகளுடைய கைகளில் ஒப்புக் கொடுக்க வேண்டிய அந்த அந்த நேரம் இருக்கிறதே, அதுதான் தேவனுடைய வேலை. சரி, இயேசுவாமி ஞான ஸ்நானம் எல்லாம் முடிச்சு கரையறாங்க, கரையறச்சுமே ஜபித்தாங்க, அப்படித்தானே லூக்கால சொல்லப்பட்டிருக்கு. என்ன சார், அவர் ஜபித்த போது பரலோகம் திறந்திருந்தது, புறாவின் வடிவத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யற, அவரிடத்துல வந்து இறங்கினார். அடுத்து இயேசுவாமி சந்தித்தது யார, பேதுருவையா அந்திரேயாவையா, சாத்தானதான் சந்தித்தானா, சந்தித்தாரா இயேசுவாமி சந்தித்து சாத்தானா? அவருடைய ஜபம் யாரை தான் கொண்டு வந்து விட்டது அவருக்கு முன்னால? பிளீஸ் நீங்க இதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா என் வேலை இன்னும் வரவில்லை என்று ஆண்டவர் சொன்னதை உங்களுடைய என்னுடைய அனுபவமாக மாறாவிட்டால், அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய பிரயாசங்கள் வீணாகி போய்விடும். கவனிச்சிடுங்க, யார் தான் வந்தா, சாத்தான் தான் வந்தான். எத்தனை நாள் சாத்தான் இயேசுவாமிய அவன் சோதித்தான், 40 நாள் சோதித்தான். சோதித்த பிறகு இந்த சாத்தான் ஆண்டவரை கொண்டு போய் எங்க கொண்டு போனான், ஒரு இடத்துல கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் காட்டி கொடுத்தான். 40 நாள் உபவாசத்தின் பலனாக கூட இருக்குமே, இன்றைய கிறிஸ்தவங்களுக்கு 40 நாள் உபவாசத்துக்கு பிறகு உலகத்தை காண்பித்து தந்து இந்த மகிமை உனக்குத்தான் என்று சொன்னால், ஐயா பிரைஸ் எல்லாம் போடுவோமே ஐயா. நம்ம இயேசு அவனை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தான் என்று சொன்னாரே, அப்பாலு போ சாத்தான் என்று சொன்னாரே. உங்களுடைய வேலை என்னுடைய வேலை ஜபம் கேட்கப்படுகின்ற வேலைகள் அல்ல. இது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அது யோபுவின் வாழ்க்கையில் அமைந்தபடியால் தான் யோபு என்கிற ஒரு புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. இல்லைன்னா கிடையாது. இப்ப கவனிங்க, ஆண்டவருக்கு அவருடைய வேலை தெரிந்தது. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் என் வாழ்க்கையில் அவருடைய வேலை தெரிகிறதா? அருமையான தேவ பிள்ளைகளே, ஊழியங்கள் செழித்து போய்கொண்டு இருக்கும் போது அது தேவனுடைய வேலை என்று எண்ணிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே அதுவல்ல. அதைத்தான் ஆண்டவர் மரியாளுக்கு சொல்லுகின்றார். எம்மா, சிமியன் உங்களிடத்துல சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, புறஜாதிக்கு உங்க மகன் யாரா மாறணும், ஒளியா மாறணும், இஸ்ரவேலுக்கு யாரமாகணும், மகிமையாக மாறணும். இது சிம்யன் சொன்னாமா, உண்மைதான். ஆனா நீங்க இந்த மகிமையை தவற எடுத்து விடாது. இப்ப நான் இந்த தண்ணியை திராட்சரசமாக மாற்றுவதுதான் இஸ்ரவேலுக்கு மகிமை என்பதை நீ எடுத்துக் கொள்வாயானால் அது தவறு. அதைத்தான் ஆண்டவர் வலியுறுத்த விரும்பி சொல்லுகிறார். எம்மா, என் வேலை இன்னும் வரவில்லை, நீ இந்த மகிமைன்னு நினைச்சிருக்கிறது உன் மகன் ஒரு அற்புதத்தை செய்கிறதுனால நினைக்காத, இடறி விழுவாய், இடறி விழுவாய்.
கவனிச்சிடுங்க. யோவான் 12 23-24 வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவாங்க, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது என்று சொல்லிவிட்டு, உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய நாள் என்ன ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்லுவார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகா விட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆக்கில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஆண்டவர் சொல்றார், என் வேளை வந்தது, என் வேளை வந்தது, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. அது என்னது? மனுஷகுமாரன் ஒரு கோதுமை மணியைப் போல நிலத்தில் விழுந்து சாகின்ற வேளை வந்தது. அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில என் வாழ்க்கையில தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று தான் விரும்புகிறார். எப்போதுதான் மகிமைப்படுவார்? நான் ஒரு கோதுமை மணியாக விழுந்து செத்தால் தான் மகிமைப்படுவார். இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி பிகம் வெரி லிபரலுங்க, நான் அதை தயவு செய்து தப்பா எடுக்காதுங்க. அற்புதம் இல்லைன்னா கிறிஸ்டியானிட்டி கிடையாது இன்னைக்கு. ஆனா ஆண்டவர் அம்மாட்ட சொல்றது என்னன்னா, ஏமா அந்த அற்புதத்தை கண்டு விழுந்துறத, இது அல்ல சிமியன் சொன்னது, இது அல்ல மெய்ப்பர்கள் வந்து உன்னிடத்துல பேசினது, இது அல்ல தேவ தூதன் உன்னிடத்துல சொன்னது, இதுவல்ல, இதுவல்ல அன்பான அம்மா, இதுவல்ல என் வேளை, இது அல்ல. யோவான் 17 முதல் 2 வசனங்கள் ஆண்டு சொல்லுவார், சீஷலோட இருக்கிறாங்க, சிலுவைக்கு போறதுக்கு முன்னால வானத்தை நோக்கி பார்த்து பிதாவை நோக்கி ஆண்டவர் கெத்செமனேக்கு போறதுக்கு முன்னால சொல்லுவாருங்க, என்ன சொல்லுவார் தெரியுமா? பிதாவை வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்திரலன யாவருக்கும், சாரி ஆஃப்டர் கெத்செமனே எக்ஸ்பீரியன்ஸ், யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். இன்னைக்கு இது எல்லாருமா சேர்ந்து ஒரு கிரீடத்தை வச்சிங்கன்னு சொன்னா என்னை மகிமைப்படுத்துவன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நீங்க எல்லாருமா சேர்ந்து எனக்கு வாழ்த்து மடல் தந்தீங்கன்னா மகிமைப்படுத்துறதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அருமையாய் தேவன் சொல்றாரு, ஐயா நான் செய்கிற கிரிய உங்களை நான் மகிமைப்படுத்தணும், நீங்க என்ன மகிமைப்படுத்தணும், அது என்னதுதான், இதோ என்னை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கும் நேரம் வந்தது என்று சொல்லுவார். இத பேதுரு அறிந்து கொள்ள ரொம்ப காலம் ஆயிடுச்சு, ரொம்ப காலம் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு பெந்தெகோஸ்தே அனுபவம் இதெல்லாம் முடிச்சுட்டு அவர் தன்னுடைய நிருபத்தை எழுதும் போது என்ன சொல்லுவார் தெரியுமா? 1 பேதுரு 4 13-14 வசனத்தில் அவர் சொல்லுவார் என்னன்னு சொன்னா, அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதனால் சந்தோஷப்படுங்கள், ஏன்னா நீங்க கிறிஸ்துவ நாமத்தினும் தன் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான். என்ன யாராவது கிறிஸ்துவ நாமத்தின் மதம் புரியுதுல்ல, விளங்குத, யாருடைய நாமத்தின் மதம்? கிறிஸ்து நாமத்தினும் நாம் போற ஒரு 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 காரை நான் கள்ள தூக்கி அடிச்சுட்டு அவன் திருப்பி என்னை பார்த்து மோசமா வார்த்தைகளை சொல்ற அந்த கஷ்டம் இல்ல, அது எல்லாருமே அனுபவிக்க வேண்டிய கஷ்டம். கிறிஸ்துவன் நாமத்தின் மொத்தம் நீங்க நன்மை செய்து பாடுபடுவது, நீங்கள் பொறுமையாயிருந்து பாடுபடுவது, நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள் என்று எண்ணுங்க. காரணம் என்னன்னா, தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார், உங்கள் அவர்களால தூஷிக்கப்படுகிறார், உங்களால மகிமைப்படுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் தன்னுடைய தாய்க்கு சொல்லுகின்ற காரியம் என்னன்னு சொன்னா, அம்மா இந்த வேலை இன்னும் வரலம்மா, வரல, கவலைப்படாதுங்க. ஏன்னா இந்த வசனம் அருமையா சொல்லுது, என்ன சொல்லுது தெரியுமா? இந்த 2 யோவான் 2 இந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்த போது அவர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார், சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். லிசன் பண்றீங்களா? ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முடிச்சிடறானே, நீங்க இதை கவனமா கவனிக்கணும். என்னன்னா, அவர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார், சீஷர்கள் என்ன செய்தாங்க? எந்த மகிமையினால விசுவாசித்தாங்க? திராட்சை ரசத்தின் மகிமையினால நினைச்சுதாங்க, விசுவாசித்தாங்க. அவங்கள பார்த்து எத்தனை தடவை இதுக்கு பிறகு ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? அற்ப விசுவாசி, அவ்விசுவாசி, சாத்தான் சொன்னாரா சொல்லலையா? எத்தனை தடவை சொன்னார்? கடைசியில இந்த சீஷர்கள் ஒருத்தம் கூட ஆண்டவரை ஆண்டவரை பிடிக்கப்பட்ட போது நின்றார்களா? இல்லை, இல்லை. என்ன சொன்னார் தோமா? அவருடைய விழாவில் நான் என்ன செய்யணும்? என் கரங்களை நான் போட்டு பார்த்தாலுடைய
நான் என்ன செய்ய மாட்டேன், விசுவாசிக்க மாட்டேன். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் மகிமைப்படுத்தின போது மகிமையை வெளிப்படுத்தினவர்கள் விசுவாசமே தரல. இது ஒரு விசுவாசம் உங்களுக்கு எனக்கு நிச்சயமா கொண்டு என்னது, சுகம் கொடுத்த விசுவாசம், சாப்பாடு கிடைச்ச விசுவாசம், வேலை இருந்த விசுவாசம். இந்த விசுவாசத்தை குறைவாக சொல்லவில்லை, அது அல்ல விசுவாசம். ஒருவளை பேதுருவும் யோவானும் அந்த நாளிலே விசுவாசம் வைத்ததுதான், என் விசுவாசம் என்று எண்ணிக்கொண்டு நீங்கள் இருப்பீர்களேயானால் ஒரு நாளில் நிச்சயமாக சொல்லுகின்றேன் நாம் விழுந்து போவோம். காரணம் என்ன, இருந்தா இயேசு இல்லைன்னா இயேசு இல்ல. எத்தனை பேர் தெரியுமா தன்னுடைய பிள்ளைகளுடைய நிலைமைகளை பார்த்து கோவலே நிறுத்திருக்காங்க, கடவுளை வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன, அவங்களுக்கு கஷ்டப்படுவது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. ஆனால் என் வேலை என்று ஆண்டவர் சொன்னது துன்பத்தையே கஷ்டத்தையே சிலுவையே. அம்மாட்ட சொல்றாங்க, அம்மா என் வேலை இன்னும் வரல. ஏசாய 53 வாசித்திருக்கிறீங்களா, அந்த 53 சொல்லி இருக்கிற படியாக அசட்டை பண்ணப்பட வேண்டும், அது இதல்ல. இதை நான் செய்ய போறேன், கவனிச்சிடுங்க. ஆண்டவர் மற்றவங்களுக்கும் மரியாளுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்த தான் சொல்றாங்க அம்மாட்ட, அம்மா நீங்க அம்மா ஏமாந்து போகக்கூடாது, கிடரல் அடையக்கூடாது, நான் அற்புதம் செய்யறதுனால. எனிவே ஐ அம் கோயிங் டு டு இட். ஆனா நீங்க ஓஹோ இதுதான் இஸ்ரவேலின் மகிமையா என்று நினைக்க கூடாது. இதுவல்ல, நான் சிலுவைக்கு போக வேண்டியது. காரணம் என்னன்னா, யோவான் 6 14-15 வசனத்துல நீங்க பார்க்கும்போது அழகா இருக்கும். நீங்களே யோசிச்சுடுங்களேன், இந்த இடத்துல நீங்க இயேசுவின் இடத்துல நீங்க உங்களை வச்சிடுங்க, உங்க பக்கத்துல உங்க அம்மா இருக்கிறது மாதிரி வச்சிடுங்க, சரியா? நல்ல கவனிச்சிடுங்க. 5 பத்தியும் 2 மணியும் கொண்டு 5000 பேர் ஆண்டவர் போஷித்தார். போஷித்த உடனே இந்த ஜனங்கள் எல்லாம் வந்து என்ன செய்தாங்க தெரியுமா, அவரை என்ன செய்தாங்க, ராஜா வாக்கும்படிக்கு என்ன செய்தாங்க, பிடித்து கொண்டு போக மனதா இருந்தாங்க, அவரை ராஜா வாக்க முயற்சி செய்தாங்க. அப்ப அந்த இடத்துல நான் இருக்கிறேன், எங்க அம்மா பக்கத்துல இருக்கிறாங்கன்னா அம்மா என்ன நினைப்பாங்க, உங்க அம்மா என்ன நினைப்பாங்க சொல்லுங்க, கண்டிப்பா ஏன் பிடிச்சு கொடுப்பாங்க, மகன் ராஜாவாக்கு போகிறான். அன்பானவர்களே, என் போன்ற ஊழியர்கள் வீழ்ச்சி அடைவதற்கு காரணம் என்ன தெரியுமா, தேவன் எங்கள் மூலமாக செய்கிற கிரியைகளை நாங்கள் இதுதான் மகிமை என்று எண்ணி அதனில் விசுவாசம் வைக்கிறபடியால் துன்பம் வரும்போது விழுந்து போகிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் அதுதான் நடக்கிறார்கள். இயேசு அற்புதம் செய்தோன்ன ராஜா வாக்கணும்னு நினைச்சாங்க, இயேசு எப்பா என்ன புசிக்கிறவன் தான், ஜீவ அப்பத்தை புசிக்கிறவன் சொன்ன போது என்ன செய்தாங்க, கல்ல தூக்கி அடிச்சாங்க. அம்மாட்ட சொல்றாங்க, அம்மா நீ வந்து என்ன செய்யக்கூடாது, இடர் அடைந்து விடக்கூடாது, இது நான் மகிமைப்படும்படியான வேலை அல்ல, என் வேலை இன்னும் வரல. எனக்கு தெரியுதுமா உங்க வேகம் தெரியுது, ஏன்னா எப்படியாவது பிள்ளை வச்சு ஒரு ரசத்தை உண்டாக்கி கொடுத்தோம்னு சொன்னா பிள்ளை வச்சு பெரிய ஒரு மகிமையை உண்டாக்கலாம்னு நீ நினைக்கிற இல்லையாமா, இது அல்ல சிமியன் சொன்னது. உன் இருதயத்தை ஒரு பட்டையும் ஊடுருவி போகணும்னு சொன்னார்லே, அது இதல்ல. மேய்ப்பரிடத்துல தேவ தூதர்கள் வந்து சொன்னார்களே, அது இதல்ல. இது பிதாவின் சித்தத்தின்படி நான் அடைய வேண்டிய மகிமை அல்ல. எல்லா தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில இதை நீங்க பார்க்கலாம். நான் யோபு சொன்னதுனால யோபு சொல்றேன். யோபுவுக்கும் இந்த சாத்தானுக்கும் இடையே ஏற்பட்ட அந்த பிரச்சனைக்கு முந்தி யோபு இருந்தது நீங்க விரும்புறீங்களா இல்லையா? ஏன் விரும்புறீங்க சொல்லுங்களேன், பட்டியல் போடுங்க. கூடவே தேவனும் இருக்கிறார், புரிஞ்சதா? கூடவே யார் இருக்கிறாங்க, தேவன் இருக்கிறார். சரி, இப்ப அதை வச்சுங்க, சாத்தான் வந்துச்சு, அதுக்கு அந்த பக்கம் யோபுன் வாழ்க்கை எத்தனை பேர் விரும்புறோம். இது வந்து யாரும் கேட்டாங்கன்னா அதுக்கு எல்லாரும் பதில் சொன்னாங்க, இதுக்கு பதில் சொல்லலன்னு நினைக்க போறாங்க. யோபுவுக்கு சாத்தான் வந்து இடைப்பட்ட பின்பு ஏற்பட்ட வாழ்க்கை எத்தனை பேருக்கு வேணும்? சரி, நான் இப்ப உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லணும். சாத்தான் ஈடுபடுவதற்கு முந்தி யோபுவோடு தேவன் இருந்தாரா, இதற்கு பிந்தி தேவன் இருந்தாரா? அப்ப யான் நம்ம வந்து இதற்கு பிந்தி உள்ள வாழ்க்கை விரும்பல சொல்லுங்க, இதுக்கு முந்தி வாழ்க்கை விரும்புகிறோம்,
அதுலயும் யார் இருக்கிறா? தேவன் இருக்க. இதுக்கு பிந்தி உள்ளது வாழ்க்கை விரும்பல, அதுலயும் யார் இருக்க? ஆனா நம்ம எல்லாரும் யாரோட விரும்புறவங்க? யார விரும்புறவங்க? தேவனை விரும்புறவங்க. தேவன் இங்கேயும் இருக்கிறார், தேவன் அங்கேயும் இருக்கிறார். ஆனா ஒரு கிறிஸ்தவன் சொல்ல மாட்டோம், பொருளுக்காக நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், செல்வத்துக்காக இருக்கிறேன், பெயருக்காக இருக்கிறேன் சொல்லவே மாட்டான். ஐயா, இதுக்கு முந்தியும் தேவன் இருந்தார், இதற்கு பிந்தியும் தேவன் இருந்தார். தேவன் யோபுவை விட்டு ஒரு போதும் அவர் போனதே கிடையாது. அதனால தான் யோபு சொல்லுவார், அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார். தேவனுடைய கரத்திலிருந்து நன்மையை பெற்ற நான் தீமையையும் அனுபவிக்க வேண்டாமோ? அந்த நாள் யோபுவின் வாழ்க்கையில் தேவன் கொடுத்த நாள். அவன் தொட்டதெல்லாம் பொன்னாக விளங்கின நாள் அல்ல, அது ஒரு ஃபேக் க்ளோரி, ஒரு மாயமான ஒரு மகிமை. இப்ப அம்மாட்ட சொல்றாங்க, அம்மா நான் திராட்சசம் மாறப்போகுது, அது கொடுக்க போறேன், ஆனா இது அல்ல பிதா என்னை அனுப்பினதின் நோக்கம் சித்தம். இந்த மகிமை அல்லம்மா, இந்த மகிமையினால விசுவாசிக்கிறவங்க இடர்லடைய போறாங்க. அதுல என்னுடைய 12 சீடர்களும் அதுல அவர்கள் உட்பட்டு இருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அற்புதத்தினால் தேவனை மகிமைப்படுத்துவது மேலான ஒரு அனுபவம் அல்ல. தெரியுமா, மத்திய சுசேஷம் 15 அதிகாரத்துல 31 சொல்லப்பட்டிருக்கிறது. ஊமையர் பேசுறாங்க, செவிடர் கேட்கிறாங்க, ஊனர் சொத்தமாகறாங்க, சப்பானிகள் நடக்கிறாங்க, குருடர்கள் பார்வை அடைகிறாங்க. இதை பார்த்து ஜனங்கள் சொன்னாங்களாம், இஸ்ரவேல் தேவனை மகிமை படுத்தினார்கள். அறிவுமே இஸ்ரவேல் தேவனை என்ன செய்தாங்க? இதே ஜனங்கள் சிலுவையில போனபோது என்ன செய்தாங்க? சிலுவையில அறையும் என்று சத்தமும் போட்டார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் தன் தாய்க்கு அவர் சொல்லுகின்ற காரியம், அம்மா நீங்க இந்த நான் 12 வயசுல என்ன நீங்க ஆலயத்துல பார்த்தீங்க, நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லம்மா நான் பிதாவுக்கு அடுத்தவர்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க என்ன செய்தீங்க அம்மா? மனசுல அதை வச்சு சிந்திச்சுட்டு இருந்தீங்க இல்லையா? தேவதூதன் உங்களிடத்துல வந்து நீ கிருபை பெற்றவள்னு சொன்னப்போது என்ன செய்தீங்க? மனசுல வச்சு சிந்திச்சுட்டு இருந்தீங்களாமா? தேவ தூதர்கள் வந்து மேய்ப்பரிடத்துல சொல்லி மேய்ப்பர்கள் வந்து தேவ தூதனால் அறிவிக்கப்பட்ட செய்தியை சொன்னபோது நீங்க என்ன செய்தீங்கம்மா? மனசுல வச்சு சிந்திச்சுட்டு இருந்தீங்களா? நீங்க அதை தியானித்துக் கொண்டிருந்தீர்களா? அந்த தியானத்தின் முடிவு இதல்ல, இதல்ல. இந்த மகிமை இல்ல, சிமியோன் சொன்னார் இல்லையா, இவர் இஸ்ரவேலுக்கு மகிமை என்று. அது இந்த தண்ணீர் திராட்ச ரசம் ஆக்குறதுனால அல்லம்மா, அந்த அற்புதம் அல்ல. அம்மாட்ட சொல்றாங்க, அம்மா அற்புதம் அல்லம்மா மகிமை. ஏமாந்து போயிடாதுங்க, ஏமாந்து போயிடாதுங்க. அற்புதத்தினால என் சீசில் டிரலர் போறாங்க. பிதா அனுப்பினதன் அந்த நோக்கம் நிறைவேறுவது என்று உன் இருதயத்தில் ஒரு பட்டயம் பாய போகிறதோ, என்று உன் குமாரன் ஏசாய தீர்க்கதரிசி சொன்னதன்படியாக சிலுவைக்கு செல்ல போகின்றானோ, அன்று அது நிறைவேறப் போகிறது. அம்மா இது நான் செய்ய போற முதல் அற்புதம். இது வல்ல இஸ்ரவேலின் மகிமை, இஸ்ரவேலின் மகிமை. நான் சிலுவைக்கு செல்லுகின்ற அந்த நாள் ஜபிப்போமா? எங்களை நேசிக்கின்ற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் என் தேவனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற, அனுபவிக்கின்ற, ஆண்டவரை அழைக்கின்ற ஒரு அனுபவம் வேண்டும் ஆண்டவரே. எங்கள் தேவனிடத்திலே நாங்கள் என்ன குறைவுகள் எங்களுக்கு இருக்கிறதோ நாங்கள் சொல்ல வேண்டுமே ஒழிய முறுமுறுக்க கூடாது, உங்களை நாங்கள் குறை சொல்லக்கூடாது ஆண்டவரே. என் பிள்ளையின் வியாதி ஆண்டவரே, என் பிள்ளையின் வியாதி என்று நான் சொல்லி எனக்கு ஒரு விடுதலையை தாங்க தகப்பனே என்று ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்கு அந்த பலனை தாங்க. நீங்க மௌனமாக்க இருக்கிறீங்க, அப்படி கேட்பதற்கு எனக்கோ யாருக்குமே உரிமை இல்லை ஆண்டவரே. எங்கள் தேவைகளை நாங்கள் சொல்ல வேண்டும். மரியாள் சொன்னது போல ஆண்டவரே, ஒருபோதும் எங்கள் குடும்ப உறவுகள், எங்களுடைய சொந்த பந்தங்கள் தேவராஜ்யத்தின் காரியங்களில் ஒரு குறுக்கீடாக வராதபடிக்கு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சீரமைத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. பிதாவுக்கு கீழ்ப்படிஞ்சீங்க, உங்க பெற்றோருக்கும் கீழ்ப்படிந்தீர்கள். ஆனா தேவனுடைய ராஜ்யம் என்று வரும்போது நீங்க குடும்ப உறவுகள் அதுல வந்து பிரச்சனை பண்ணுவதற்கு விடவில்லை ஆண்டவரே. இதே தேவன் ஆண்டவரே, இதோ அருமையான மரியாள் உம்மை வேலைக்காரனுக்கு காட்டி கொடுத்தது போல எங்கள் வாழ்க்கையில உங்களை நாங்க காட்டணும். எத்தனையோ பிரசங்கிமார்களை காட்டி கொடுக்கிறோம் ஐயா. இந்த ஆள்கிட்ட போ, இந்த போதர்கிட்ட போ, இந்த ஊழிய காரணத்துல போ, இந்த எண்ணுக்கு நீ ஜோபம் பண்ணு, இந்த எண்ணை நீ கூப்பிட்டு பேசு. நிறைய பேரை காட்டி கொடுக்கிறோம் ஐயா. உங்களை காட்டி கொடுக்கறத விட்டுருவோம் ஆண்டவரே. உங்களைதான் நாங்க, இவர் தான் மேசியா, இவர் தான் ரட்சகர், இவர் ஜபத்தை கேட்கிறவர், இவர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவிசாய்க்கிறவர், இவர் என்னுடைய கதறுதலுக்கு பதில் கொடுக்கிறவர். உண்மை நாங்கள் காட்டி கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. யோவான் ஸ்நானம் சொல்லுவது போல நீர் பருகணும், நாங்க சிறுகணும். நாங்க இன்னைக்கு நம்பி இருக்கிற ஊழியக்காரங்க சிறுகணும், நீங்க பருகணும். எங்களுக்கு போதிக்கிற ஊழியர்கள் சிறுகணும், நீங்க பருகணும் ஐயா. ஆண்டவரே, நீங்க இருப்பதை பயன்படுத்துறோங்க ஐயா. எங்க ஜபங்கள் நிறைய நேரங்களில் இல்லாதவைகளை பற்றியே இருக்கும் ஐயா. எங்களுக்கு அது இல்லை, எங்களுக்கு அது இல்லை. இருக்கிறத பயன்படுத்துகிற தேவன் எங்கள் தேவன் ஆண்டவரே. நீங்க 52 மீனிங் கொண்டு 5000 பேர் போஷித்த போது இருந்ததை பயன்படுத்தினீங்க. இப்போ 6 கச்சாடியும் தண்ணியும் தான் ஐயா. அதை நீங்க ரசமா மாத்தினீங்க. அந்த ரசம் ருசி உள்ளதா இருந்தது ஆண்டவரே. உங்களுக்கு வேலைக்காரர்கள் தேவையா? இன்னைக்கு நிறைய பேர் நாங்கள் எஜமான்களாக இருக்க விரும்புகிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்லேவ்ஸ் தான் தேவையா? உங்களுக்கு எங்களை அர்ப்பணிக்கிற மக்கள் தான் தேவை ஆண்டவரே. ஒரு வேலைக்காரனா நான் உங்களுக்கு பணியாற்றுறேன்னா நீங்க என்னை பயன்படுத்த ஆயத்தமா இருக்கிறீங்க. என்ன அறுப்பு மிகுதி வேலையாட்கள் கொஞ்சம் சுவாமி. வேலைக்காரனை வச்சு பயன்படுத்தினீங்க ராஜா. கடைசியாக எங்கள் வேலை என்று ஒன்று உங்களுடைய உங்களுடைய சித்தத்துல உண்டாண்டவரே. அது யோபுவுக்கு வித்தியாசமாக இருந்தது, அது பவுலுக்கு வித்தியாசமாக இருந்தது, அது எங்கள் வாழ்விலும் வித்தியாசமாக இருக்கும். நீர் எங்களோடு இருக்கிற ஒரு காலம், அதை நாங்கள் காண்கிற ஒரு காலம், அதை நாங்கள் அனுபவிக்கின்ற ஒரு காலம், அற்புதங்கள் நடப்பிக்கிற ஒரு காலம், தொடுவதெல்லாம் பொன்னாக விளங்குகின்ற ஒரு காலம், அப்போது நீங்க எங்களோடு இருக்கிறீங்க. ஆனால் நிறங்களோடு கூட இருக்கும்போது பாடுகள் அனுபவிக்கின்ற ஒரு நாள், அன்று நாங்கள் யோபுவை போல, அன்று நாங்கள் கிறிஸ்துவை போல காணப்படுவோமே. ஆனால் உண்மைதான் ஆண்டவரே, உம்முடைய நாள் எங்கள் வாழ்க்கையில் மகிமை நாள். நீங்க மகிமைப்படுவீங்க, உங்களை நாங்களும் மகிமைப்படுத்துவோம். அந்த நிலைமைக்கு கர்த்தரங்களை அனுபவித்து அன்று அழைத்துக் கொண்டு செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திருச்சபையை ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், கேட்ட செய்தியை ஆசீர்வதியும், கேட்ட உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும். இரட்சகர் இயேசுவின் என்ப நாமத்தில் எங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன்.